நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 25 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையின் வடக்கு உட்பட 3 மாகாண சபை தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது பற்றிய விவரங்கள், இது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தரின் பேட்டி.
இராணுவத்தை பொறுத்தவரையில் அரசாங்க தரப்பில் செயல்பட்டு ஆளும் கட்சிக்காக வேட்பாளர்களை தேடுவதில் அவர்கள் பங்களித்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் செல்வாக்கை பெற்ற நபர்களை தேர்தலில் ஈடுபடக்கூடாது என்று அவர்களை அச்சுறுத்தல் செய்திருக்கின்றார்கள்.
விடுதலை புலிகளால் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஒரு இடத்திற்கு 48 மணி நேரத்திற்குள் பழைய பெயர் வைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு பற்றிய செய்திகள். 1983 ஜூலை மாதம் இலங்கையில் இடம்பெற்ற இலக்கலவரங்களால் பாதிக்கப்பட்டு வெளிநாடுகளில் வாழ்பவர்களின் நினைவலைகள்.
தமிழை பேசினேன் என்பதை தவிர்த்து என்ன குற்றம் நினைத்தனேன் ஐயா, தமிழை பேசினேன் என்பதை தவிர்த்து அவர்க்கும் எனக்கும் வேறுபாடு
ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சீவகன் மற்றும் சங்கீதா ராஜன்.
ஸ்பெயினில் குறைந்தபட்சம் 78 பேர் பலியாகி மேலும் பலர் இறக்க காரணமான வடமேற்கு ஸ்பெயின் ரயில் விபத்தை முன்னிட்டு பிரதமர் மரியானோ ராஜோய் அவர்கள் 3 நாட்கள் தேசிய துக்க தினம் அனுபவித்திருக்கின்றார். சம்பவ நடந்த இடத்துக்கு சென்றுவிட்டு பேசிய அவர், ரயில் விபத்து குறித்த புலனாய்வுகளுக்கு சமாந்தரமாக நீதி விசாரணைகளும் நடக்கும் என்று கூறியிருக்கின்றார். விபத்துக்குள்ளான இந்த மேண்டட்டிலிருந்து வந்த ரயிலில் சம்பவத்தின் பொழுது சுமார் 220 பேர் இருந்திருக்கின்றார்கள். ஒரு வளைவில் வந்தபொழுது ரயில் புரண்டதாக பாதுகாப்பு கேமராக்கள் காட்டின. 2 ஓட்டுநர்களும் உயிர் தப்பிவிட்டார்கள். புதனன்று அது பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
துனிசியாவில் எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த நாட்டில் இந்த ஆண்டு நடந்த பிரபல புள்ளிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களில் இது 2வதாகும். முகமது பிரஹமி என்ற இந்த தலைவர் தலைநகர் துனிஸின் புறநகர் பகுதியில் இருக்கும் அவரது வீட்டிற்கு வெளியே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். துனிஸ் நகரிலும் மற்றும் சிதி பௌசித் என்ற நகரின் வீதிகளிலும் 100,000+ வந்து ஆளும் இஸ்லாமிய கட்சியான என்னஹ்டா கட்சி இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 6 மாதங்களுக்கு முன்னர் மற்றொரு எதிர்க்கட்சி பிரமுகரான சோக்ரி பெலைட் கொல்லப்பட்டது மக்கள் போராட்டங்களை தூண்டி பிரதமரின் ராஜினாமாவுக்கு வழிவகுத்தது.
எகிப்தில் ராணுவ தளபதியால் வெளியன்று நடந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த பெரும் ஊர்வலத்தில் கலந்து கொள்ளுமாறு அந்த நாட்டின் அடிமட்ட போராட்ட அமைப்பான தெமரோட் என்ற அந்த அமைப்பின் நிறுவனர் முகமது அப்துல் அசீஸ் அவர்கள் தனது ஆதரவாளர்களை
கேட்டிருக்கின்றார்.
இஸ்லாமியவாத அதிபரான முகமது மோசியின் வெளியேற்றத்துக்கு திட்டமிட்ட ஜெனரல் அப்துல் ஃபட்டா அல் சிசி அவர்கள் பன்செயல்கள் மற்றும் பயங்கரவாதம் ஆகியவற்றுக்கு எதிரான ராணுவத்தின் நடவடிக்கைகளை இந்த போராட்டம் அங்கீகரிக்கும் என்று வியாழன் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அதிபரை விலக்கியதை மோசமான ராணுவ புரட்சி என்று வலியுறுத்துகின்ற முஸ்லீம் சகோதரத்துவ கட்சியின் ஆன்மீக தலைவர் ஒருவர் அதனை எதிர்த்து அமைதியான ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்.
சிரியாவில் அதிபர் பஷார் அல் அசாத் அவர்களின் ஆதரவாளர்களுக்கும் அவரது ஆட்சிக்கு எதிரான இயக்கங்களுக்கும் இடையில் கடந்த 2 அதிகமாக நடந்து வரும் மோதல்களில் இதுவரை 100,000+ அதிகமானவர்கள் இறந்துவிட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறுகிறது. தலைநகர் டமாஸ்கஸில் கார் குண்டு வெடிப்பு ஒன்றில் 7 பேர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கும் நிலையில் ஐநாவின் இந்த அறிவிப்பும் வந்துள்ளது. அதிபர் அசாத்தின் ட்ரூஸ் மற்றும் கிறிஸ்டியன் ஆதரவாளர்களின் சொந்த இடமான ஜராமனாவின் புறநகர் பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன.
இந்திய தலைநகர் டெல்லியில் 2008 ஒரு போலீஸ்காரரை சுட்ட ஒருவரை நீதிமன்றம் குற்றவாளியாக கண்டிருக்கின்றது. ஷஷாத் அகமது என்னும் இந்த நபர் தடை செய்யப்பட்ட இந்திய முஜாஹிதீன் அமைப்பினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலான மோதலின் பொழுது போலீஸ்காரரை சுட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றார். அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் என்று நம்பப்படுகின்ற ஏனைய 2 பேரும் இந்த மோதலில் கொல்லப்பட்டிருந்தார்கள். பட்லா ஹவுஸ் என்கவுண்டர் வழக்கு என்னும் இந்த வழக்கு வேண்டுமென்றே போலீஸ்காரர்களால் சோடிக்கப்பட்டது என்ற சர்ச்சைக்கு உள்ளானதாகும். இந்த அகமட்டும் ஏனியவர்களும் 2008 26 பேர் பலியாக காரணமான டெல்லி குண்டுவெடிப்பின் சம்பந்தப்பட்டவர்கள் என்று போலீசார் கூறுகின்றார்கள்.
சிறை வைக்கப்பட்டிருக்கும் ரஷ்ய கோடீஸ்வரர் மிக்கேல் கோர்டோகோவ்ஸ்கி மற்றும் அவரது வர்த்தக கூட்டாளி பிளேட்டன் லெபெடெவ் ஆகியோர் நடத்தப்பட்ட விதம் குறித்து ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் கவலைகளை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் வரி ஏய்ப்புக்காக அவர்கள் மீது நடத்தப்பட்ட விசாரணை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்ற வாதத்தை அது நிராகரித்தது. 2005 அவர்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு வலுவான அடிப்படை உண்டு என்று அது கூறியது. ஆனால் பெருமளவு வரி பாக்கி தொகையை ரஷ்ய அதிகாரிகள் நியாயமில்லாமல் கட்ட வைத்தனர் என்று நீதிமன்றம் கூறியது.
அரங்கத்தில் முதலாவதாக, இலங்கையின் வடக்கு உட்பட 3 மாகாண சபை தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. கூடுதல் தகவல்களுடன் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாண சபை உட்பட 3 மாகாண சபைகளுக்குரிய வேட்புமனுக்கள் ஏற்பதற்கான முதல் நாளாகிய இன்று வடமாகாணத்தில் 3 மாவட்டங்களில் வேட்புமனுக்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. ஜனசத பெருமுன என்ற கட்சி மன்னார், பவுனியா ஆகிய மாவட்டங்களிலும், ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி யாழ் மாவட்டத்திலும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றன. இரண்டு கட்சிகளுமே வடபகுதி மக்களிடையே பரிச்சயமில்லாத கட்சிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனசத பெருமுன கட்சியின் செயலாளர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரோ அவர்கள் தமது கட்சி கிளிநொச்சி மாவட்டத்திலும் போட்டியிட இருப்பதாக செய்தியாளர்களிடம் கூறினார்.
மீ பிரதேசி எத்தம் மந்திரோ இவகையம பார்லிமெண்ட் கியத் உத்ரு திமல ஜயந்தாவினுங்
இந்த பிரதேசங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இருந்த போதிலும் வடக்கில் உள்ள தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு சரியான முறையில் சேவைகள் செய்யப்படுவதில்லை. வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட முக்கியமான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் அவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். கட்சி நலனுக்காக அல்லாமல் அனைத்து மக்களுக்கும் சேவையாற்றுகின்ற ஒரே நோக்கத்திற்காகவே பௌத்த பிக்குவின் தலைமையிலான எமது கட்சி இம்முறை இங்கு போட்டியிடுகின்றது. அடிப்படை தேவைகள், தொழில் வாய்ப்புகள் என்பன பூர்த்தி செய்ய இங்குள்ள ஆசிரியர்களும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருக்கின்றார்கள். இவற்றுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்காகவே நாங்கள் இங்கு போட்டியிட வந்திருக்கின்றோம். எமது கட்சி இங்குள்ள மக்களுக்கு பரிச்சயம் இல்லாதது என்று கூற முடியாது. எமது கட்சியைச் சேர்ந்தவர்கள் பலர் இந்த பிரதேசத்தில் இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் வெறுமனே பெயர் பட்டியல் ஒன்றை வேட்பு மனுவாக தாக்கல் செய்வதற்காக இங்கு வரவில்லை என்றார் ஜனசத்த பெருமன கட்சியின் பொதுச் செயலாளர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரோ அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாண சபைக்கான தமது வேட்பாளர்களை முடிவு செய்து விட்டதா என்று அதன் தலைவர் சம்பந்தர் அவர்களிடம் கேட்டேன்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு தங்களது வேட்பாளர் பட்டியல்கள் சம்பந்தமாக இறுதி முடிவுகள் ஏறத்தாழ முடிவடைந்திருக்கின்றன. எங்களுடைய நியமன பத்திரம் சில நாட்களில் சமர்ப்பிக்கப்படும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 5 கட்சிகள் உள்ளடங்கி இருக்கின்றன. அனைத்து கட்சிகளினுடைய தலைவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் இட பங்கீடு முடிந்து விட்டதா?
ஆமா, 5 கட்சிகளுடைய தலைவருடைய பூர்ணமான சம்மதத்துடன் முடிவெடுத்து இந்த தேர்தலில் நாங்கள் ஒற்றுமையாக ஒருமித்து நமது மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு அகல ஒழுங்குகளும் முடிவுகளும் செய்யப்பட்டு எடுக்கப்பட்டு இருக்கின்றன.
இப்ப தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரி அவர்கள், பிளாட் அமைப்பின் தலைவர் சித்தார்த்தன் அவர்கள் எல்லாம் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் வடமாகாண சபைக்கான தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்று பல ஊடகங்களில் உறுதி செய்யப்படாத தகவல்கள் வந்திருக்கின்றன. அது குறித்து கூட்டமைப்பில் ஏதாவது முடிவு எட்டப்பட்டுள்ளதா?
நியமன பத்திரங்கள் இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆனால் அவர்களுடைய கட்சிகளின் ஊடாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வேட்பாளராக கேட்க விரும்பினால் அதற்கு எவ்விதமான ஆட்சேபனையும் இருக்க முடியாது. அதற்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு அளிக்கப்படும்.
இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வந்து தொடர்ந்து இடதுசாரி கட்சிகள் தங்களது ஆதரவை தெரிவித்து வந்திருக்கின்றார்கள். அதே போல ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசனும் தனது ஆதரவை தெரிவித்து வருகின்றார். இப்போ வடமாகாண சபை அல்லது மத்திய மாகாண சபை தேர்தல்களுக்கு அந்த கட்சிகளுக்கு ஏதாவது இடங்கள் ஒதுக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? அது பற்றி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா?
அவருடைய ஆதரவை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே விதமாக எங்களுடைய ஆதரவும் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் வடமாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையில் விசேடமாக அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை நான் கூற மாட்டேன். ஆனால் அவர்களுடன் தொடர்புடைய நபர்களும் எங்களுடைய பட்டியலில் இருக்கலாம்.
இதனுடைய வடக்கில் வந்து இராணுவம் மக்களிடமிருந்து கைப்பற்றிய நிலங்களை மீண்டும் திருப்பி அளிப்பதற்கு சித்தமாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக வலிகாமம் பகுதியில் இருக்கின்ற பல இராணுவ முகாம்கள் மூடப்பட்டு அவை பலாலி முகாமுக்கு மாற்றப்படும் என்று. இந்த நடவடிக்கை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கிறதா?
அவர்களுடைய அறிவித்தல் இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. குடிபெயர்ந்த மக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய நிலங்களுக்கு திரும்ப வேண்டும். இராணுவம் உடனடியாக இது ஒரு பகுதியை கைவிடுவதாயிருந்தால் அது வரவேற்கத்தக்க விடயம். அதனால் நடைபெறவில்லை, நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம்.
இதனிடையே வந்து இலங்கைக்கு வந்திருக்கின்ற பிரிட்டிஷ் நாடாளுமன்ற குழுவின் உறுப்பினர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சந்தித்து உரையாடிய பொழுது, வடக்கே இராணுவத்தினர் தங்களது பணிகளுக்கு அப்பாற்பட்டு தேர்தல் தொடர்பான சில நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள், அரசுக்கு ஆதரவான சில செயற்பாடுகளில் மறைமுகமாக செய்கின்றார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பா என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில்?
இராணுவத்தை பொறுத்தவரையில் அரசாங்க தரப்பில் செயல்பட்டு ஆளும் கட்சிக்காக வேட்பாளர்களை தேடுவதில் அவர்கள் பங்களித்திருக்கின்றார்கள். அதே விதமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் செல்வாக்கை பெற்ற நபர்களை தேர்தலில் ஈடுபடக்கூடாது என்று அவர்களை அச்சுறுத்தல் செய்திருக்கின்றார்கள். இவ்விதமான பல படிகளை பற்றி எங்களுக்கு தகவல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதன்படியால் இவையெல்லாம் இராணுவம் தேர்தல் நியமன பத்திரம் தாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தங்களுடைய அட்டூழியத்தை அரசாங்கத்தின் சார்பில் செயல்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றது. இது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அல்ல. நாங்கள் தேர்தலை கண்காணிப்பதற்காக சுதந்திரமாக செயல்படக்கூடிய பார்வையாளர்கள் வர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டிருக்கின்றோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர். இதனிடையே இராணுவத்தினர் மீது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வைக்கும் குற்றச்சாட்டுகள் நியாயமற்றது என்றும், தேர்தல்கள் தொடர்பில் அரசு சார்பில் எவ்விதமான வேலைகளிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என்றும் இராணுவ பேச்சாளர் பிபிசியிடம் தெரிவித்தார். இராணுவம் ஏற்கனவே தமது முகாம்களுக்கு உள்ளேதான் இருக்கின்றார்கள் என்றும் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய கூறுகின்றார். அடுத்ததாக, இலங்கையின் வெளிமாவட்டங்களிலிருந்து மீனவர்கள் வடகிழக்கு மாவட்டங்களுக்கு வந்து மீன்பிடிப்பது தொடர்ந்து ஒரு பிரச்சனையாகவே இருந்து வருகிறது என்று பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்திலும் நிலவும் இப்பிரச்சனை குறித்து விவாதிக்க இன்று ஒரு கூட்டம் நடைபெற்றுள்ளது. மேலதிக தகவல்களுடன் அங்குள்ள நமது செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்ட கடல் பிரதேசத்திலும் அண்மை காலமாக வெளி மாவட்ட மீனவர்கள் அத்துமீறி சட்டவிரோத மீன்பிடித்தலில் ஈடுபட்டு வருவதாக மாவட்ட மீனவ அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. ஏற்கனவே வடக்கில் ஜாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்ட மீனவர்களும் இத்தகைய பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகிறார்கள். இதற்கு எதிராக அங்குள்ள மீனவ அமைப்புகளினால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது கரைவலையில் மீன்கள் பிடிபடும் காலம். வெளி மாவட்ட மீனவர்களின் சட்டவிரோத செயல்பாடுகளினால் கரவளை மீன்பிடி தொழிலே பெரிதும் பாதிக்கப்படுகின்றது என்கின்றார் மட்டக்களப்பு மாவட்ட கரவளை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவரான வேலுப்புள்ளை குகதாசன்.
அரளியே என்கின்றது அந்த மீன் தான் சூரன், வலையா போன்ற மீன்களை கரைக்கு கொண்டு வருவது, அந்த இதையை சாப்பிட்டுத்தான் கரைக்கு வருவது வழக்கம். அந்த இதையை வருகின்ற திருகோணமலை மாவட்ட மீனவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், சட்டவிரோத வலையொன்றை பாவித்து சுருக்கு வலை என்கின்ற சிறிய கண், ஒரு அரை இஞ்சி காலிஞ்சி கண் பாடு ஒரு வலையை கொண்டு வந்து கடலுக்குள் விட்டு இதையை பிடித்து கொண்டு குறிப்பிட்ட மீன் எங்கே கூடுதலாக புழங்குகின்றதோ அந்த இடத்தில் கொண்டு போய் அரலிய மீன் தொழில் இதையை கொண்டு தூவுகிறார்கள். தூவின பிற்பாடு அந்த மீன் ஒன்று சேர்ந்த உடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த சுருக்கு வலையை அப்படியே சுற்றி வளைத்து அந்த மீனை மிக இலகுவாக பிடித்து தங்கள் போட்டில் ஏற்றி கொண்டு செல்கிறார்கள்
என்றும் கூறிய அவர் தொழில் ரீதியான பாதிப்புகள் பற்றியும் விவரித்தார்.
இப்படியான சட்டவிரோதமாக மீனை பிடிப்பதனால் எங்களுக்கு கரைக்கு மீன் வருவதில்லை, வராதபடியால் தொழிலை மிகவும் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நாங்கள் சிவிக்கிறோம். இதுதான் காரணமே ஒழிய எங்களுக்கு இன ரீதியாகவோ அல்லது வெளி மாவட்டத்தை அறிஞ்சு மீன் பிடிக்கக்கூடாது என்பதாகவோ இல்லை. தடையில் செய்யப்படாத வலையை போட்டு மீன் பிடிப்பதனால் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எங்களுக்கு தடை செய்த வலையை போட்டு மீன் பிடிப்பதனால் எங்கள் தொழில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றது
என்றும் அவர் கூறினார். மட்டக்களப்பு மாவட்ட மீனவர்களுக்கும் வெளி மாவட்ட மீனவர்களுக்கும் இடையிலான இந்த பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வொன்றை காணும் வகையில் இன்று இருதரப்பு பிரதிநிதிகளும் கலந்து கொண்ட சந்திப்பொன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பு தொடர்பாக மாவட்ட மீன்பிடித்துறை உதவி இயக்குனர் எஸ்டி ஜார்ஜ் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த மீன்பிடியில் ஈடுபட்ட வெளி மாவட்ட மீனவர்கள் இன்று தொடக்கம் எமது இந்த சட்ட விதிகளை அனுசரித்து எமது மாவட்ட அலுவலகம் எடுத்த முடிவினை ஏற்று தங்களது மாவட்டத்துக்கு செல்வதாக உறுதியளித்தது. போகாத பட்சத்திலே உடனடியாக வழக்கு தாக்கல் செய்வோம். எமது மாவட்ட மீனவர்கள் சில நேரம் திருவண்ணாமலையிலே மீன் பிடிக்கலாம், அவர்களுக்கு இடையிலே இணக்கப்பாடு வர வேண்டும். ஆகவே நாங்களும் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி தான் இந்த முடிவு எடுத்தோம்.
இந்த சந்திப்பில் ஏற்பட்ட இணக்கப்பாடுகளை மீறி வெளி மாவட்ட மீனவர்கள் தொடர்ந்தும் சட்டவிரோத மீன்பிடித்தலில் ஈடுபட்டால் அதற்கு எதிராக போராட்டம் தவிர வேறு வழி இல்லை என்று மாவட்ட மீனவ அமைப்புகள் கூறுகின்றன.
மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
விடுதலை புலிகளால் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஒரு இடத்திற்கு 48 மணி நேரத்திற்குள் பழைய பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று இலங்கையின் உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இதுபற்றி கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
எல்டிடி அமைப்பின் உத்தரவுக்கமைய யாழ் வட்டுக்கோட்டை பொதுச்சந்தையின் பெயரை சிந்துபுரம் பொதுச்சந்தை என மாற்றுவதற்கு எடுக்கப்பட்ட முடிவை அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் நீக்கப்படாவிட்டால் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் அங்கத்தவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டி வழக்கு தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. கடந்த 2006 எல்டிடி அமைப்பு மாவீர தினமன்று அந்த அமைப்பின் உத்தரவுக்கமைய வடுக்கொடை பொதுச்சந்தையின் பெயரை சிந்துபுரம் பொதுச்சந்தை என மாற்றுவதற்கு எடுக்கப்பட்ட முடிவு சட்ட விரோதமானது என தீர்ப்பொன்றை வழங்குமாறு கோரி வட்டுக்கோட்டை பிரதேசவாசிகள் சிலர் தாக்கல் செய்த மனுவொன்றை பரிசீலித்த போதே உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. அண்மையில் இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி மொஹான் பீரிஸ் உட்பட மூவர் அடங்கிய நீதிபதிகளின் குழு எல்டிடி அமைப்பினால் வழங்கப்பட்ட சிந்துபுரம் எனும் பெயரை நீக்கிவிட்டு சம்பந்தப்பட்ட பொதுச்சந்தையை வட்டுக்கோட்டை பொதுச்சந்தை என மீண்டும் பெயரிடுமாறு வலிகாமம் மேற்கு பிரதேச சபைக்கு உத்தரவு பிறப்பித்தனர். ஆயினும் இன்று மனு அழைக்கப்பட்ட போது கருத்து தெரிவித்த மனுதார சார்பில் ஆஜரான சட்டவாதிகள் சம்பந்தப்பட்ட பெயர் மாற்றத்தை வலிகாமம் மேற்கு பிரதேச சபை இதுவரை மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டுகள் முன்வைத்தனர். அதனை உறுதிப்படுத்தும் புகைப்படங்களையும் அந்த சட்டவாதிகள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்தனர். அந்த புகைப்படங்களை பரிசீலித்த நீதிபதி ஷிராணி திலகவர்தன வடக்கில் ஏற்பட்டுள்ள சமாதானத்தை சீர்குலைப்பதற்கு வலிகாமம் மேற்கு பிரதேச சபை முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இதன்படி அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு எல்டிடி அமைப்பினால் பொருத்தப்பட்ட சிந்துபுரம் எனும் பெயர் பலகையை நீக்குமாறு உத்தரவு பிறப்பித்த உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட பிரதேச சபையின் அங்கத்தவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டி வழக்கு தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் சிங்கள மொழி ஒலிபரப்பான சந்தேஷாவின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். 1983 ஜூலை மாதம் இலங்கையில் இடம்பெற்ற கலவரங்களின் 30 குறித்த சிறப்பு தொடரின் கடைசி பாகத்தை பார்க்கும் முன்னர் ஒரு பன்னாட்டு செய்திக்குறிப்பு. ரோட்டோரமாகவும் மரத்தடியிலும் சிறுநீர் கழிக்கும் வழக்கம் உள்ளவர்கள் செல்வதற்கான ஒரு இடம் அல்ல கென்ய தலைநகர் நைரோபி. ஏனென்றால் அங்கே இந்த காரியத்தை செய்பவர்கள் 6 வரை சிறையில் அடைபட நேரிடும். பொது இடங்களில் சிறுநீர் கழிப்பவர்களை பிடித்து இழுத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்காக விசேஷ படை ஒன்றை நாட்டின் தலைவர் அதிகாரிகள் அங்கு அமைத்துள்ளார்கள். இதுகுறித்து பிபிசியின் இமானுவல் இகுன்சூவின் செய்திக்குறிப்பு தமிழில் சாதாத்.
ஊரை சுத்தப்படுத்துகின்ற ஒரு காரியத்தில் நைரோபி வருந்து கட்டி இறங்கியிருக்கிறது. நெடிவீசும் இடமாக நகரை மாற்றி வரும் ஒரு நாற்றமான பிரச்சனையை சமாளிப்பதற்கென ஒரு பக்கம் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது, இன்னொரு பக்கம் விசேட படை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கும் ஆசாமிகளை பிடிப்பதற்கென குறிப்பிட்ட இடங்களில் வெளித்தெரியாதபடிக்கு கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். விசேட படை தனது பணியை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே 100 நபர்கள் பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கும் போது பிடிபட்டிருக்கின்றனர். இவர்களெல்லாம் நீதிமன்றம் கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்களுக்கு கஷ்டம் கொடுத்ததாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. பொது இடத்தில் சிறுநீர் கழிக்கின்ற வழக்கத்துக்கு எதிரான இந்த நடவடிக்கையை நைரோபி நகர மக்கள் வரவேற்கிறார்கள் என்றாலும் அரசாங்கத்திடமிருந்து அவர்கள் மேலும் எதிர்பார்க்கிறார்கள். மேம்பட்ட கழிப்பிட வசதிகள் வேண்டுமென அவர்கள் தெரிவிக்கின்றனர்.
Most of the people here who are job seekers may not even afford the 20 shillings they are charging. And they will prefer using the 20 shillings, getting a couple.
இங்கே நிறைய பேர் வேலையில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் கட்டண கழிப்பிடத்துக்கு கொடுக்க கூட காசு இருக்காது. அங்கே கொடுக்கின்ற காசை வைத்து ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம் என்ற நிலைதான் இங்கே பலருக்கு இருக்கிறது என்றார் ஆணொருவர்.
And it is not good because men, you know, they are fathers, they are, some are aged people, and it is not good. It's not a good picture.
வறுமையில் இருப்பவர்களும் வயதானவர்களும் கூட இவ்வாறு பொதுவிடத்தில் சிறுநீர் கழிப்பார்கள். எனவே அரசாங்கம் நிறைய கழிப்பறைகளை கட்டிவிடுவதுடன் அதற்கான கட்டணத்தையும் குறைக்க வேண்டும் என்று தெரிவித்தார் ஒரு பெண். ஆனால் ஊரை சுத்தப்படுத்துகின்றவர்களின் சாக்குப்போக்கை செவிமடுக்க தாங்கள் தயாராயில்லை என அதிகாரிகள் கூறுகின்றனர். பொது இடங்களில் சிறுநீர் கழிப்போரை பிடிக்கும் படையின் தலைவர் ஹிலாரி வம்போக்கு. கழிப்பறை வசதி இல்லை, அதனாலே தான் ரோட்டோரமாக போகிறேன் என்று ஒருவர் சொல்வது நியாயமான காரணமாக எனக்கு படவில்லை. பொதுவிடத்தில் சிறுநீர் கழிப்பது என்பது ஒரு கெட்ட பழக்கம், அதனை நாம் கைவிட வேண்டும். அந்த கெட்ட பழக்கம் நீடித்து கொண்டே போனால் அதுவே நமக்குள் ஒரு நோயாக உருவெடுத்து விடுகிறது. எனவே இம்மாதிரியான ஆட்களை தடுக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி வருகிறது. சட்டத்தை நிச்சயம் அவர்கள் மதித்து நடக்க வேண்டும் என்றார் அந்த அதிகாரி. கொண்டுவரப்பட்டிருக்கின்ற விதியை மீறுபவர்கள் $5 முதல் $14 வரையிலான அபராதம் செலுத்த வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் சிறை செல்ல வேண்டி வரும். நைரோபியை தூய்மையாக்கும் பெரிய திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நாட்டின் அதிபர் உஹுரு கென்யாட்டாவும் நைரோபி ஆளுநருமாக சேர்ந்து துப்புரவு தினம் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் நகரவாசிகள் மாதத்தில் ஒரு நாள் வேலையிலிருந்து விடுபட்டு கொண்டு நகரை தூய்மையாக்கும் நடவடிக்கைகளில் உதவ ஊக்குவிக்கப்படுகிறார்கள்.
பிபிசியின் இமானுவேல் இகுன்சு. கென்யாவில் தான் என்றில்லை, இந்தியாவிலும் இலங்கையிலும் கூட பொது இடங்களில் சிறுநீர் கழிப்பது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருந்து வருகிறது. அங்கும் நகரங்களை தூய்மைப்படுத்த இப்படியான நடவடிக்கைகள் தேவையா என்பது குறித்து நேயர்களும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதலாம். நிறைவாக 1983 இடம்பெற்ற ஜூலை மாத கலவரங்கள் தொடர்பிலான சிறப்பு தொடரின் நிறைவு பகுதியில் அந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்டு இலங்கையிலிருந்து வெளியேறி இப்பொழுது பல நாடுகளில் வாழ்ந்து போன்பவர்களின் நினைவலைகளை உள்ளடக்கிய பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் சீவகன்.
'83 இலங்கையில் இட்ட தீ இது. 30 கடந்தும் புலம்பெயர் இலங்கை தமிழர் மனதில் அது இன்றும் கனண்டு கொண்டிருக்கின்றது. ஒரு தலைமுறை கடந்தும் ஆறாத ரணமாக கருப்பு ஜூலாய் நினைவுகள் அவர்களது மனதில் திகழ்கின்றன.
தமிழை பேசினேன் என்பதை தவிர்த்து என்ன குற்றம் நினைத்தனேன் ஐயா, தமிழை பேசினேன் என்பதை தவிர்த்து அவருக்கும் எனக்கும் வேறுபாடு. நேற்று பௌர்ணமி, முட்டை உடைப்பதே பௌர்ணமி நாளில் அதர்மமும் குறைக்கும் பௌத்த சிங்கள மனிதா சொல்க. முட்டையை விடவும் தமிழ் மாநிலர்கள் அற்பமாய் போனதன் நியாயம் என்ன?
தனது கருப்பு ஜூலாய் நினைவுகளை மீட்கின்ற இவர் கவிஞர் ஜெயபாலன். இந்த கருப்பு ஜூலாய் கலவரங்களை அடுத்து இலங்கையில் இருந்து லட்சக்கணக்கில் தமிழர்கள் பல நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்தார்கள். இவர்களில் மேற்கு நாடுகளிலும் ஆஸ்திரேலியாவிலும் வாழும் தமிழர்கள் கடந்த 3 கணிசமான மாற்றங்களை கண்டுவிட்டார்கள். ஆனாலும் இவர்களில் முதல் தலைமுறையினர் இன்னமும் தமது பழைய நினைவுகளிலேயே வாழ முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் எழுத்தாளர் சோபா சக்தி.
1983 இந்த ஜூலை இனப்படுகொலை நடத்த எனக்கு 16 July 25 குட்டிமணி தங்கத்துறை உட்பட 35 வெளியிட சிறைச்சாலையில வெட்டி கொல்லப்பட்ட அந்த தகவல் தான் என்னுடைய இன்றைய வரையான பிற்காலத்து நாட்களை வடிவமைத்தன. இந்த கலவரத்தோட நான் வந்து இயக்கத்துக்கு போறேன். இயக்கத்துல வந்து ஒரு 3.5 இயக்கத்துல இருந்தேன். அதுக்கு பிறகு நான் 93 வந்து புலம்பெயர்ந்து பிரான்சுக்கு வந்தேன். ஆனா இன்றைக்கு வர நான் வெளிநாட்டுல இருந்தா கூட நான் இலங்கைக்குள்ளதான் வாழ்றேன். என்ற மனநிலை, என்ற அரசியல், என்ற எழுத்து எல்லாமே என்னுடைய தாயகத்தை பற்றியதுதான். எனக்கு வந்து இந்த வெளிநாட்டு கலாச்சாரத்துடைய வெளிநாட்டு சூழலோடையோ என்னால் பொருந்தி போக முடியல. நான் 10,000 அங்காள இருந்தாலும் நான் இப்பையும் ஒரு இலங்கை தமிழனாகத்தான் என்ன நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எழுத்துக்கள், செயற்பாடுகள் எல்லாமே அவர்தான் இருக்கின்றன. இன்றைக்கு நடந்த 30 கழிச்சா பிறகு கூட இன்றைக்கும் இலங்கையில அந்த நிலைமைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆக 30 முன்னுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு, அந்த அதிர்வு, அந்த உணர்வு என்னில் ஒவ்வொரு நாளும் என்னை அதை இயக்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த படுகொலைகள் வந்து என்னுடைய மனதை கடுமையா பாதிச்சது. அதை வச்சு நான் ஒரு நாவல், உம்மன்ற ஒரு நாவலும் எழுதியிருக்கிறேன். நடந்த எதையுமே நான் மறக்க தயாராக இல்லை. அவ்வாறு நான் மறப்பதற்கு உரிய செயல்களை இலங்கை அரசு முன்னெடுப்பதாகவும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன்.
சோபா சக்தியின் அதே கருத்தையே வலியுறுத்துகின்றார் கவிஞர் ஜெயபாலன். அது மாத்திரமன்றி தமது உணர்வுகள் அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறுகின்றார்.
ஒரு பொருளாதார புறப்பெயர்வாளர்களா இருந்த எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. விரட்டப்பட்ட நிலையில நாட்டை விட்டு வெளியேறுகின்ற வகையில வந்து எங்களை வெளியேற்றி அநீதியை முறியடிக்க வேண்டும் என்ற அந்த ஆவேசம் வந்து இன்று வரைக்கும் குறையாம இருக்கு. எங்களுடைய தாய்மண் வந்து எங்களுடைய சுயநிர்ணய உரிமை வந்து இது ஒரு வகையில மீளமைக்கப்படுகிறதுக்கு நாங்கள் போராட வேண்டும், பாடுபட வேண்டும் என்ற உணர்வு வந்து இந்த வரையும் குறையாம இருக்கு. எங்களோட பிள்ளைகள் கூட இந்த உணர்வை வரித்துக் கொண்டுகிறார்கள். ஜெனரேஷன் ஷிப்ட் வந்து நடந்திருக்கு.
யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றே இந்த 83 கலவரங்களுக்கு காரணமாக கூறப்படுகின்றது. ஆனால் அதுதான் அதற்கு காரணம் என்பதை ஏற்க முடியாது என்று கூறுகின்றார் அந்த அமைப்புடன் நெருக்கமாக செயற்பட்ட சத்தியசீலன்.
அந்த காலகட்டத்திலே இராணுவத்துக்கு எதிராக நடந்திருந்த தாக்குதல் என்பது முக்கியத்துவம் பெறுகின்றது பிற்காலத்திலே விடுதலை புலிகள் மேலும் பணம் வருவதற்கு. அதே நேரத்திலே அதை அடுத்து விடுத்த இனக்கலவரத்தை அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் அந்த இனக்கலவரம் என்பது தமிழர்கள் மீது திட்டமிட்டு இதுவரை காலம் இருந்த வெறுப்பை வெளிப்படுத்துவதாகத்தான் இருந்ததே ஒழிய.
அப்படியானால் அந்த விடுதலை புலிகளின் தாக்குதல் காரணமாகத்தான் அந்த இனக்கலவரம் வெடித்தது ஏற்றுக்கொள்ளவில்லை?
இல்லை, நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே சிங்களவர்கள் முதலே இருந்து, அதாவது அப்பொழுது ஜிஆர் ஜெயவர்த்தனாவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது, அதுக்கான ஆயத்தங்களிலே சிங்கள இராணுவம் சரி சிங்கள அரசியல்வாதிகளும் அதுக்கு திட்டமிட்டுக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் இதை ஒரு சந்தர்ப்பமாக பாவித்து தான் அதனை அந்த இனக்கலவரத்தை அவர்கள் பெரிதாக தூண்டிவிட்டு பெருமளவிலே நீடித்தது என்று நினைக்கின்றேன்.
இந்த கலவரங்கள் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை இலங்கை நாடாளுமன்றத்தில் 2001 கொண்டு வந்தவர் அப்போதைய இன விவகார துணை அமைச்சராக இருந்த கே கணேசமூர்த்தி. இவரும் இப்பொழுது பிரிட்டனில் புலம்பெயர்ந்து வாழ்கின்றார்.
முக்கியமான குறிப்பு என்னென்னு சொன்னால், அப்போதைய அரசாங்கம் இந்த கலவரத்தை தடுக்க தவறிவிட்டது. அரசாங்க நிறுவனங்கள் எல்லாம் இயங்கவில்லை. பாதுகாப்பு பகுதியினர் ஒழுங்கால நடவடிக்கை எடுக்க பாதுகாப்பு துறையினரும் இந்த கலவரத்துக்கு ஒத்துழைத்ததாகத்தான், பூரணமாக ஒத்துழைத்ததாகத்தான் அதில் அவர் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படைக்கு பிறகு ஒரு கமிட்டி ஒன்றை நியமிக்க வேண்டும் என்று அப்போதைய ஜனாதிபதி எங்களோட ஆலோசனை தெரிவித்தவரை, இனிமேல் இப்படிப்பட்ட கலவரங்கள் நாட்டில் வரக்கூடாது, இது சம்பந்தமான இனக்கலவரங்கள் தொடர்பான விஷயங்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும் என்ற
கூறுகின்றார்கள். அது குறித்து லண்டன் தமிழ் வர்த்தக சம்மேளனத்தின் தலைவரான விஜே போஸ்
கடந்த 20 வருடத்தில் வர்த்தக துறையில் பாரிய வளர்ச்சி என்பவர்கள் கண்டிருக்கதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. பெட்ரோல் விற்பனை, தொலை தொடர்பு, போன் கார்ட்ஸ் போன்ற வியாபாரங்கள், வீடுகளில் முதலீடு செய்தது, மற்றது தொலைக்காட்சி ஊடகத்துறையில் சில முதலீடுகள் செய்தது, இப்படியாக பல துறைகளை கூறலாம். பிரித்தானியாவில் உள்ள செல்வந்தர்கள் பட்டியலில் முதல் 150-160 இடம் பிடிக்கும் அளவுக்கு எங்களுடையவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். மிகவும் அது பெருமைத்தக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
கல்வியில் பல துறைகளில் சிறந்து விளங்குகின்ற தமிழர்கள் பல மொழிகளையும் கற்கும் வாய்ப்பை பெற்று அதனால் பல தேசங்களையும் கடந்து அவர்கள் வாழ்வதால் அவர்களை பொறுத்தவரை உலகம் அவர்களுக்கு சுருங்கி ஒரு கிராமமாக மாறிவிட்டது என்று கூறுகின்றார் விரிவுரையாளர் நித்யானந்தன். இவர் 83 கலவரங்களின் பொழுது சிறையில் தாக்குதல்களை எதிர்கொண்டவர்.
புலம்பெயர் நாடுகளில் நடக்கிற திருமணங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அது குளோபல் சமூகம் சார்ந்த, ஆஸ்திரேலியாவிலிருந்து, நியூசிலாந்திலிருந்து, கனடாவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களை, பல்வேறு மொழிகளை, பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ளுகிற ஒரு சர்வதேச குடும்பமாக இயங்குகின்ற ஒரு போக்கை நாம் காணலாம்.
கருப்பு ஜூலியை அடுத்து கடந்த 30 வருட புலப்பெயர்வு வாழ்வு இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை சாதகமும் பாதகமும் நிறைந்த ஒன்றாகவே இருந்து வந்திருக்கின்றது. அவர்கள் தம்மை தொலைத்து வருவதாகவும், இல்லை பல தடைகள் கடந்தும் அவர்கள் அவர்களாகவே வாழ்வார்கள் என்றும் பலரும் வெவ்வேறு விதமாக கூறுகின்றார்கள். ஆனால் இலங்கை தமிழரின் விடுதலைப் போராட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வீழ்ச்சி அவர்களது மனங்களில் பெரும் அடியை கொடுத்திருக்கின்றது. எல்லார் மனத்திலும் ரணம் என்கின்றார் நித்யானந்தன். இருந்தபோதிலும் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி பேசுவதுதான் என்கின்றார் அவர்.
இப்போது நாங்கள் யோசித்து பார்க்கிற பொழுது இந்த பெரும்பான்மை அரசோ நீங்கள் பேசிய தீர வேண்டும் என்பதிலே எந்த கேள்வியும் இல்லை. அவர்கள் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், ஏமாற்றுவார்கள் என்றெல்லாம் தெரிந்தாலும் கூட எமக்கு வேறு வழி இல்லை. எனவே அவர்களோடு நாம் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்த வேண்டும், மீண்டும் மீண்டும் நடத்த வேண்டும், தோளின் பின்பு நடத்த வேண்டும். சில சில நாடுகளை பகைப்பதும், சில நாடுகளை வேண்டாம் என்று ஒதுக்குவதும் இந்த காலகட்டத்தில் சரிவராது என்று நான் நினைக்கிறேன். எனவே என்ன துக்கமான சம்பவம் என்றால், அத்தகைய ஆற்றல் வாய்ந்த சிறந்த தமிழ் அரசியல் அறிஞர்களை நாம் படுகொலை செய்து அத்தகைய அறிவுஜீவிகளின் இடத்தை வெறும் சூனியமாக்கிவிட்டோம்.
இதே கருத்தையே முன்னாள் துணை அமைச்சர் கணேசமூர்த்தியும் கூறுகின்றார்.
சந்திரிகா குமாரதங்கம்மையார் அரசாங்கத்துல ஒரு புதிய அரசியல் திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த அரசியல் திட்டம் செஞ்சி டெவல்யூஷன் பேக்கேஜ், ஆனால் அது கூட நிறைவேற்ற இல்லை. அதுக்கு பல எதிர்ப்புகள் அந்த நேரத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு சகல கட்சிகள் சேர்ந்த குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அதனுடைய தலைவராக பேராசிரியர் திசாவிதான் அவர்கள் அதுல இருந்தார். அவருடைய பரிந்துரைகளின்படி வடகிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு பூரணமான சுயாட்சியை வழங்கக்கூடிய ஒரு கலந்துரையாக தான் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் அதை அரசாங்கம் பெரிய அரசாங்கம் அந்த அடிப்படையில் அதை நிறைவேற்றினால் அதிகார பரவலாக்கு பிரச்சனை தீர்க்கப்படலாம்.
முன்னாள் போராளியான சத்யசீலனோ அரசியல் போராட்டமும் ஆயுத போராட்டமும் தோற்றுவிட்டன, இனி ராஜதந்திர ரீதியில் தான் போராட வேண்டும் என்று கூறுகின்றார். மொத்தத்தில் கடந்த 30 வருட கால நிகழ்வுகள் இவர்கள் அனைவரையும் ஓரளவுக்கு களைப்படைய செய்திருப்பதாகவே தெரிகின்றது. அடுத்தது என்ன என்பது தொடர்பில் பொதுவில் அனைவர் மத்தியிலும் ஒரு தெளிவின்மையே காணப்படுகின்றது.
சிறப்பு பெட்டகத்தை தயாரித்து வழங்கியவர் சீவகன். நேயர்களே, பிபிசி தமிழோசின் இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியையும் bbctamil.com எனும் இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதேபோல ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக தளங்கள் மூலமும் உடனுக்குடன் உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம் என்கின்ற தகவல்களுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.